சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 21, 2021. தலைப்பு: ஆன்மா மற்றும் உடல். கோல்டன் உரை. சங்கீதம்: புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாகத் திரிந்த அவனை, தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மீட்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்தது. சங்கீதம்: யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்தது. சாமுவேல். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாகத் தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரு இருதயத்தை பார்க்கிறார் என்றார். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். சாமுவேல். தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்தது காட்டிலிருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டு பிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். சாமுவேல், உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற்கொள்ள எரியப்பட்டுப்போம். சாமுவேல், சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. வழியோரத்தில் இருக்கிற ஆட்டத்தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக்க என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுளின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே, பாரும், என் கையிலிருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிக்கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை, நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். சாமுவேல், கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தர் என் நீதிக்குத்தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். மத்தேயு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் மனிதனின் ஆன்மா மற்றும் அனைத்து இருப்பு, அவரது சொந்த தனித்துவம், நல்லிணக்கம் மற்றும் அழியாத தன்மை ஆகியவற்றில் நிரந்தரமாக இருப்பதால் மனிதனுக்கு இந்த குணங்களை வழங்குகிறார் மற்றும் நிலைநிறுத்துகிறார். மனதின் மூலம் விஷயம் இல்லை. தெய்வீக மனம் ஒரு புள்ளில் இருந்து நட்சத்திரம் வரை அனைத்து அடையாளங்களையும் தனித்தனியாகவும் நித்தியமாகவும் பராமரிக்கிறது. கேள்விகள்: கடவுளின் அடையாளங்கள் என்ன? ஆன்மா என்றால் என்ன? உருவான பொருளில் உயிர் அல்லது ஆன்மா இருக்கிறதா? ஆவி அல்லது அனைத்தின் தெய்வீக கோட்பாடு ஆவியின் அமைப்புகளில் இல்லை. ஆன்மா என்பது ஸ்பிரிட், கடவுள், படைப்பாற்றல், ஆளும், எல்லையற்ற கோட்பாட்டின் வரையறுக்கப்பட்ட வடிவத்திற்கு வெளியே உள்ளது. இது வடிவங்கள் மட்டுமே பிரதிபலிக்கின்றன. விஞ்ஞானம் ஆவி ஆன்மா உடலில் இல்லை என்றும், கடவுள் மனிதனில் இல்லை என்றும், மனிதனால் பிரதிபலிப்பது என்றும் வெளிப்படுத்துகிறது. பெரியது சிறியதில் இருக்க முடியாதது, பெரியவர் சிறியவர்களில் இருக்க முடியும் என்ற நம்பிக்கை தவறானது. ஆன்மாவின் அறிவியலில் இது ஒரு முக்கிய புள்ளியாகும். கொள்கை அதன் யோசனையில் இல்லை. ஸ்பிரிட் ஆன்மா மனிதனில் மட்டுப்படுத்தப்படவில்லை, பொருளில் இல்லை. ஆன்மா அல்லது அழியாமைக்கு என்ன ஆதாரம்? உங்களுக்கு மரணத்திற்குள் உள்ளது. இயற்கை அறிவியலின் போதனைகளின்படி கூட ஆவியோ அல்லது ஆன்மாவோ உடலை விட்டு வெளியேறுவதையோ அல்லது அதற்குள் நுழைவதையோ மனிதன் பார்த்ததில்லை. மரண நம்பிக்கையின் கூட்டை தவிர உள்ளிழுக்கும் ஆவியின் கோட்பாட்டிற்கு என்ன அடிப்படை உள்ளது? அப்படிப்பட்டவர்கள் எவரும் வீட்டிற்குள் செல்வதையோ வெளியே வருவதையோ ஜன்னல்கள் வழியாக கூட பார்க்காத போது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரால் ஒரு வீடு வசிப்பதாக அறிவித்தால் என்ன நினைக்கப்படும்? உடலில் ஆன்மாவை யாரால் பார்க்க முடியும்? ஆவி கடவுள் ஆன்மா, எனவே ஆன்மா பொருளில் இல்லை. ஆவியானவர் பொருளில் இருந்தால் கடவுளுக்கு எந்த பிரதிநிதியும் இருக்காது. மேலும் விஷயம் கடவுளுடன் ஒத்ததாக இருக்கும். ஆன்மா ஆவி புத்திசாலித்தனம் பொருளில் வாழ்கிறது என்ற கோட்பாடு பள்ளிகளால் கற்பிக்கப்படுகிறது. இந்த கோட்பாடு அறிவியலற்றது. பிரபஞ்சம் தெய்வீக பொருள் அல்லது மனதை பிரதிபலிக்கிறது மற்றும் வெளிப்படுத்துகிறது. எனவே கடவுள் ஆன்மீக பிரபஞ்சத்திலும் ஆன்மீக மனிதனிலும் மட்டுமே காணப்படுகிறார். சூரியன் அதிலிருந்து வெளியேறும் ஒளியின் கதிர்களில் காணப்படுகிறது. கண்ணாடியில் மனித உருவம் எரியப்பட்டாலும் கண்ணாடியின் முன் உள்ள நபரின் நிறம், வடிவம் மற்றும் செயலை திரும்ப திரும்ப கூறுவது போல் கடவுள் வாழ்க்கை, உண்மை, அன்பை பிரதிபலிக்கும். ஆம், கடவுளின் பண்புகளையும் சக்தியையும் வெளிப்படுத்துகிறது. அடையாளம் என்பது ஆன்மாவின் பிரதிபலிப்பு. வாழும் கொள்கை அன்பின் பல வடிவங்களில் பிரதிபலிப்பு. ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். இது தனிப்பட்டது, ஆனால் பொருளில் இல்லை. ஆன்மா ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாதது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. ஒரு குறிப்பிட்ட அழகான ஏரியை பெரிய ஆவியின் புன்னகை என்று அழைத்த போது இந்தியர்கள் அடிப்படை யதார்த்தத்தின் சில காட்சிகளை பிடித்தனர். ஆன்மாவை வெளிப்படுத்தும் மனிதனிடமிருந்து பிரிக்கப்பட்டால் ஆவி ஒரு அற்ற தன்மையாக இருக்கும். ஸ்பிரிட்டிலிருந்து விவாகரத்து செய்யப்பட்ட மனிதன் தன் அமைப்பை இழப்பான். கடவுளை பிரதிபலிக்கும் மனிதன் தன் தனித்துவத்தை இழக்க முடியாதது. ஆனால் பொருள் உணர்வு அல்லது உடலில் ஒரு ஆன்மா குருட்டு மனிதர்கள் ஆன்மீக தனித்துவத்தின் பார்வையை இழக்கிறார்கள். விஷயத்தில் உங்கள் பொருள் நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். மேலும் ஒரே மனதை கொண்டிருக்க வேண்டும். கடவுள் கூட இந்த மனம் அதன் சொந்த உருவத்தை உருவாக்குகிறது. விஞ்ஞானம் வழங்கும் புரிதலின் மூலம் மனிதனின் அடையாளத்தை இழப்பது சாத்தியமற்றது மற்றும் அத்தகைய சாத்தியக்கூறு பற்றிய கருத்து இணக்கத்தின் தோற்றத்தில் தனிப்பட்ட இசை துணிகள் இழக்கப்படுகின்றன என்ற முடிவுக்கு வருவதை விட அபத்தமானது. மனித நம்பிக்கையின் ஒரு வடிவமான உடல் அல்லது பொருளிலிருந்து உணர்வை பிரிக்கவும் மேலும் கடவுள் அல்லது நல்லது மற்றும் மாறாத மற்றும் அழியாத தன்மை ஆகியவற்றின் பொருளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நேரம் மற்றும் உணர்வின் பிறழ்வுகளிலிருந்து விலகி திடமான பொருட்களையும் வாழ்க்கையின் முடிவுகளையும் அல்லது உங்கள் சொந்த அடையாளத்தையும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். இந்த விஞ்ஞான உணர்வு ஆவிக்காக பொருளை துறப்பது எந்த வகையிலும் மனிதனின் தெய்வீகத்தை உள்வாங்குவதையும் அவனது அடையாளத்தை இழப்பதையும் அறிவுறுத்துவதில்லை. ஆனால் மனிதனுக்கு விரிந்த தனித்துவத்தையும் சிந்தனை மற்றும் செயலின் பரந்த கோலத்தையும் மேலும் விரிந்த அன்பையும் உயர்ந்ததையும் மேலும் மேலும் வழங்குகிறது. நிரந்தர அமைதி அன்பின் ஆரோக்கியமான தண்டனைகள் மூலம் நீதி அமைதி மற்றும் தூய்மையை நோக்கி நாம் முன்னேற உதவுகிறோம். சிறு குழந்தையாக மாறுவதற்கும் பழையதை புதியவற்றிற்காக விட்டுவிடுவதற்கும் விருப்பம் மேம்பட்ட யோசனையை ஏற்றுக்கொள்ளும் சிந்தனையை அளிக்கிறது. தவறான அடையாளங்களை விட்டு செல்வதில் மகிழ்ச்சியும் அவை மறைந்து போவதைக் கண்டு மகிழ்ச்சியும் இந்த மனப்பான்மை இறுதி நல்லிணக்கத்தை துரிதப்படுத்த உதவுகிறது. உணர்வு மற்றும் சுயத்தை தூய்மைப்படுத்துவது முன்னேற்றத்திற்கான சான்று. இருதயத்தில் தூய்மையானவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கடவுளை காண்பார்கள். கேள்வி: ஆன்மாவின் அறிவியலின் கோரிக்கைகள் என்ன? பதில்: இந்த அறிவியலின் முதல் கோரிக்கை என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருக்கக்கூடாது என்பதே. இது நான் ஸ்பிரிட். ஆகையால் கட்டளையின் அர்த்தம் இதுதான். உனக்கு புத்திசாலித்தனம் இல்லை, உயிரில்லை, பொருள் இல்லை, உண்மை இல்லை, அன்பு இல்லை, ஆனால் ஆன்மீகம். இரண்டாவது: உன்னை போலவே உன் அண்டை வீட்டாரையும் நேசிக்க வேண்டும் என்பது போன்றது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம், ஒரே கடவுள் மற்றும் தந்தை, ஒரே வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை வெளிப்படும் போது மனிதகுலம் சரியான விகிதத்தில் மாறும். போர் நிறுத்தப்படும் மற்றும் மனிதனின் உண்மையான சகோதரத்துவம் நிறுவப்படும். வேறு தெய்வங்கள் இல்லாதது தன்னை வழிநடத்தும் ஒரே ஒரு முழுமையான மனதை தவிர வேறு எவரிடத்திலும் திரும்பாமல் மனிதன் கடவுளின் சாயலாகவும் தூய்மையான மற்றும் நித்தியமான கிறிஸ்துவிலும் இருந்த மனதை கொண்டவன். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.